الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما الجدار فكان لغلامين يتيمين في المدينه وكان تحته كنز لهما وكان ابوهما صالحا فاراد ربك ان يبلغا اشدهما ويستخرجا كنزهما رحمه من ربك صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே குளித்தவர்களாக குத்தாடை புனைந்தவர்களாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான பாக்கியங்களை நியமத்துக்களை தருகிறான். பணத்தை தருகிறான், அறிவை தருகிறான், பிள்ளை பாக்கியத்தை தருகிறான், அதிகாரத்தை தருகிறான். இதையெல்லாம் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து எங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள். இந்த பாக்கியங்களை அல்லாஹு தஆலா சிலருக்கு கொடுக்கிறான் அதிகமாக, இன்னும் சிலருக்கு குறைவாக கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு கொடுக்காமலேயே விடுகிறான். அது பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சிலருக்கு தான் கொடுப்பான், சிலருக்கு கொடுக்காமல் இருப்பான், சிலருக்கு கொஞ்சம் கொடுப்பான், சிலருக்கு அதிகமாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாக்கியங்களிலே மிக முக்கியமான ஒரு பாக்கியமாக இருப்பதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாக்கியம். எப்படி பணத்தை சேகரித்தாய், எப்படி அதனை பாதுகாத்தாய், எப்படி அதனை செலவழித்தாய் என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேட்பான். அறிவை எப்படி நீ தேடினாய், எப்படி நீ அதனை பாதுகாத்தாய், அந்த அறிவை எப்படி நீ மக்களுக்கு செலவழித்தாய் என்று கேட்பான் என்பது போலவே சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேட்பான். அவர்களை ஹலாலான முறையிலே பெற்றெடுத்தீர்களா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை உரிய முறையிலே வளர்த்தெடுத்தீர்களா என்றெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கிறார். இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு ஏற்றாற் போல நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே குர்ஆனிலே அவன் என்ன சொல்லுகிறான் என்று நாங்கள் பார்ப்போம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது யஹபு லிமன் யஷாஉ, தான் நாடியவர்களுக்கு கிஃப்டாக பரிசாக அன்பளிப்பாக பிள்ளைகளை கொடுப்பான் என்று சொல்லுகிறான். கிஃப்ட் என்று சொல்லுகிறான், அன்பளிப்பு என்று சொல்லுகிறான். எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அன்பளிப்புகள், பரிசுகள் என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறான். சிலருக்கு ஆண் பிள்ளைகளை பரிசாக கொடுப்பானாம், இன்னும் சிலருக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பானாம், இன்னும் சிலருக்கு இரண்டு பேரையும் கலந்து கொடுப்பான், இன்னும் சிலருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய பார்வையிலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அன்பளிப்புகள், பரிசுகள். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தாரா அந்த பரிசை கொடுப்பான், சிலருக்கு கொடுக்காமல் விடுவான். இது ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவது பிள்ளைகளை பற்றி. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தாரா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாக, ஃபித்னாவாக, உங்களை பரீட்சிக்க கூடியவைகளாக இருக்கின்றன என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் ஒரு வகையிலே எங்களுக்கு அன்பளிப்புகள், இன்னொரு வகையிலே பார்த்தால் அவர்கள் ஒரு சோதனை. அல்லாஹ் தாலா பிள்ளைகளை தந்து சோதிக்கிறான், நல்ல முறையிலே சோதிக்கிறான். அல்லாஹ் தாலா பணத்தை தந்து சோதிப்பது போல பிள்ளைகளை தந்தும் எங்களை அல்லாஹு தாலா சோதிக்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் ஜீனா, உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அலங்காரமானதாக, கவர்ச்சியாக இருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார். நல் அடியார்கள் ஒரு துஆவை கேட்பார்களாம். அவர்களுடைய துஆ எப்படி அமையும்? யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த நல்லடியார்கள் பிரார்த்திப்பார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். துஆ கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த வகையிலே குர்ஆனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் என்பவர்கள் கவர்ச்சியானவர்கள், சோதனையானவர்கள், அன்பளிப்பாக தரப்பட்டவர்கள். அவர்கள் எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும், நாங்கள் பாடுபட வேண்டும். அவர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணுக்கு சந்தோஷம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மன சந்தோஷத்தை தருகிறார்களா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அமைகிறார்களா, அல்லது எங்களுக்கு கெட்ட பெயரை தேடி தருகிறார்களா? பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு கல் வீசுகின்ற பிள்ளை இருக்கிறார்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாமல் பாடசாலையிலே பெற்றாருக்கு கூட கெட்ட பெயரை தேடித்தரக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதற்கும் மேலால் சென்று இலங்கையிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம், தாயையும் தகப்பனையும் கொலை செய்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார்கள். தமிழிலே சொல்வார்கள், வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறது என்று. தங்களுடைய கைகளாலேயே வளர்த்து 10 மாதம் சுமந்து மிக கஷ்டமாக பெற்றெடுத்து அந்த பிள்ளையினுடைய அழுக்குகள் எல்லாவற்றையும் அடைந்த அந்த தாய், அந்த தகப்பன் இந்த உலகத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு உழைத்திருப்பான், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிப்பித்திருப்பான், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுடைய நோய்களுக்கு மருத்துவம் பார்த்திருப்பான். தாயும் மட்டுமல்ல தகப்பனும் தான். இப்படியான தாய் தகப்பனுக்கு ஏசுகின்ற, அடிக்கின்ற, கொலை செய்கின்ற பிள்ளைகளை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான மோசமான ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் வடமாகாணத்திலே இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கிணற்றிலே தள்ளிவிட்டு
தானும் தற்கொலை செய்வதற்கு முயற்சித்த ஒரு செய்தியை நாங்கள் பத்திரிகையிலே மீடியாக்களிலே நாங்கள் பார்த்தோம். தன்னால் வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகளை இப்படியெல்லாம் தொந்தரவு செய்கின்ற, அவர்களுக்கு அடிக்கின்ற, ஏசுகின்ற, அவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை கொடுக்காமல் இருக்கின்ற பெற்றோர்களையும் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அல்லாஹு தஆலாவால் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதன். கஃபாபில் மர்இ இஸ்மன் அன் யுதய்யிஅ மன் யகூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு உலகத்திலே வேறு எதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன்னுடைய பராமரிப்பில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் கவனிக்காமல் விட்டுவிடுவானாக இருந்தால், அவன் விஷயமாக பொதுபோக்காக நடந்து கொள்வானாக இருந்தால், அது மாத்திரம் அவனுக்கு பாவம் வந்து சேருவதற்கு போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், இந்த உலகத்திலே நாங்கள் காணுகின்ற பயங்கரவாதிகள் யார், போதைவத்தை பாவிப்பவர்கள் யார், அரசாங்கத்துக்கு துரோகம் செய்பவர்கள் யார், பாதையிலும் மற்றமுண்டான இடங்களிலும் பாவமான காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் யார் என்றால், அவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனால் கவனிக்காமல் விடப்பட்ட சிறு பிள்ளைகளிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரைட்ஸை கொடுக்காமல் விடப்பட்டவர்கள் தான் இன்று பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் ஏன் பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் மோசமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான உரிமைகளை மக்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் கூட யுனிசெஃப் எனப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் இடம்பெறக்கூடிய இந்த சைல்டு அபியூஸ் எனப்படுகின்ற இந்த பிள்ளைகளுக்கு எதிரான வயலன்ஸை தடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டிலும் சிறுவர் மகளிர் விவகாரங்களுக்கென்று தனியான அமைப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட உலகத்திலே ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் சிறுவர்கள், 2 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட 1 பில்லியன் சிறுவர்கள் வயலன்ஸுக்கு உட்படுகிறார்கள், அபியூஸுக்கு உட்படுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லெபனானில் இருக்கின்ற ஒரு முகாமிலே சுமார் 3,50,000 முஸ்லிம் அகதிகள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களிலே அரைவாசி பெயர் சிறுவர்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலை நாங்கள் மீடியாக்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு வீட்டிலிருந்து ஒரு மனிதன் வெளியேற்றப்படுகின்ற பொழுது, ஒரு அகதி முகாமிலே இருக்கின்ற பொழுது, அந்த மனிதனுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இருக்க மாட்டாது. அவனுக்குரிய சுகாதாரம், உணவு, பாதுகாப்பு மற்றும் உண்டான விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டாது. இப்படியான நிலையிலே சுமார் 3.5 லட்சம் பேரிலே அரைவாசி பேர் பிள்ளைகள் அவஸ்தைப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே பிள்ளைகள் எவ்வளவு தூரம் அவஸ்தைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு முஸ்லிம் தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளை கவலினால் சுற்றி அவர்களுடைய கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் சுமார் 1 வருஷங்களுக்கு முன்னால் மலைநாட்டு பகுதியில் இருந்து அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியான கொடூரமான ஒரு மனோநிலை என்று சிந்தித்து பாருங்கள். இந்த சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள். தங்களுடைய தாய் தகப்பனால் கவனிக்காமல் விடப்படுவார்களாக இருந்தால், ஆசிரியர்கள் அவர்களுக்கு உரிய கல்வியை கொடுக்கவில்லை என்றால், இந்த சமூகம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அப்ரஹாம் மெஸ்லோ எனப்படுகின்ற ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், தியரி ஆஃப் நீட்ஸ் எனப்படுகின்ற ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர் பேசுகிறார். பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படையான சில கடமைகளை தாய் தகப்பனும் சமூகமும் கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. எங்களை சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதோ சாப்பாடு கொடுக்கிறோம், உடுப்பு கொடுக்கிறோம், அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீட்டை கொடுக்கிறோம். எனவே அதற்கு மேல் என்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பிள்ளைகளுக்கு அதனை விடவும் மிகவும் பெரிய கடமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். முதலாவது அந்த வீட்டு சூழலை பாதுகாப்பானதாக சுகாதாரமானதாக அமைத்துக் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான கல்வியை கொடுப்பதற்கும் நாங்கள் கட்டாயமாக முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு துஆவை கேட்கும்படி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி தருகிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி இரக்கமாக அன்பாக வளர்த்தார்களோ அது போன்று நீயும் அவர்களோடு இரக்கமாக இருப்பாயாக என்று பிள்ளைகள் துஆ கேட்க வேண்டும், பெற்றாருக்காக வேண்டி என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். நாங்கள் அடிக்கடி அந்த துஆவை கேட்கிறோம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரஹமத் செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக. ரப்பே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்களுக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ. இந்த குர்ஆனுடைய வசனம், இந்த துஆ, இதனுடைய ஆழத்தை நாங்கள் சிந்திக்கவில்லை. அங்கு அந்த பிள்ளைகள் எப்படி கேட்கிறார்கள் என்றால், நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்களை எப்படி இரக்கமாக எங்களுடைய பெற்றார்கள் வளர்த்தார்களோ அதே போன்று யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றாருக்கும் நீ இரக்கமாக இருப்பாயாக என்று அந்த பிள்ளைகள் துஆ கேட்பார்கள். இந்த துஆவில் இருக்கின்ற கருத்து என்ன சகோதரர்கள், எப்போது தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகிறார்கள், எப்போது தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான உரிமைகளை கொடுக்கிறார்கள், பாரபட்சம் காட்டாமல் கல்வியை கொடுக்க வேண்டும், சொத்துக்களை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த தாயும் தகப்பனும் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் அதற்கு பகரமாக அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனோடு இரக்கமாக இருப்பார்கள். எப்போது தாய் தகப்பன் பிள்ளைகளை கவனிக்கவில்லையோ அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பன் வயதானதற்கு பின்னால் அவர்களை கவனிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமாக கல்வியை கொடுக்கின்ற அதே நேரத்திலே மார்க்கத்தை, தக்வாவை, அகலாக்குகளை, பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு இந்த நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு அறிவாளி, அவர் அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வயோதிபர் மடத்தை திறந்து வைப்பதற்காக வேண்டி போகிறார். அந்த வயோதிபர் மடத்தை திறந்து வைக்கின்ற வைபவத்திலே அவர் உரையாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வயோதிபர் மடங்களிலே, இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கின்ற வயோதிபர் மடங்களிலே, எல்டர்ஸ் ஹோம் எனப்படக்கூடிய வயோதிபர் மடங்களிலே இருக்கின்ற பெரும்பாலான பெற்றோர் யார் என்றார், அவர்களுடைய பிள்ளைகள் ப்ரொபஷனல் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், இப்படிப்பட்ட பெரும் பெரும் பதவிகளையும் பட்டங்களையும் வகிக்கக்கூடிய அறிவாளிகளுடைய தாய் தகப்பன் தான் மிக அதிகமாக இந்த எல்டர்ஸ் ஹோமிலே இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு பத்திரிகை செய்தியின் மூலமாக அவர் வெளியிட்ட அந்த கருத்தை எங்களால் படிக்க முடிந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமா ததீனு சுதான், நீ எப்படி மற்றவர்களை நடத்துகிறாயோ அப்படித்தான் நீ நடத்தப்படுவாய் என்று சொன்னார். பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டிய, பாசம் காட்டிய, பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பை பொழிந்த தாய் தகப்பனை ஒரு நாளும் பிள்ளைகள் அவர்கள் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் கவனிக்காமல் விடமாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த பாதுகாப்பு, அந்த பாசம் கட்டாயமாக பிள்ளைக்கு தேவைப்படுகிறது. சில தாய் தகப்பனை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் காலையிலே வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு தொழிலுக்கு போனால் இரவு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவார்கள். அந்த பிள்ளைகளோடு இருந்து கலைப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்களோடு இருந்து ஒரு அரை மணித்தியாலமாவது அவருடைய சுகதுக்கங்களை, அவர்கள் பாடசாலையில் சந்தித்த பிரச்சனைகளை, அவருடைய நண்பர்கள் அவர்களுக்கு சொன்ன கதைகளை கேட்பதற்கு இந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ நேரம் கிடையாது. தாய் ஒரு நாளைக்கு ஒரு 4 சீரியல்களை பார்ப்பாள். அவள் சமையலிலே கவனம் செலுத்துவாள், உடுப்புகளை கழுவுவதிலும் தன்னுடைய வீட்டை தூக்குவதிலும் பெருக்குவதிலும் அவளுக்கு நேரம் இருக்கிறதே தவிர இந்த பிள்ளைகளுடைய சுக துக்கங்களை அவளுடைய விவகாரங்களை கவனிப்பதற்கு அந்த தாய்க்கும் நேரம் இல்லை, இந்த தகப்பனுக்கும் நேரம் இல்லை. ஒரு பாடசாலையிலே ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அங்கும் நாம் யாரை அனுப்பி வைக்கிறோம்? எமது தாய்மாரை தான் அனுப்பி வைக்கிறோம். அது என்னுடைய செப்பல்ல என்று ஒரு தகப்பன் நினைக்கிறார். இந்த பிள்ளை இதனையை பார்க்கிறது, என்னுடைய கல்வியிலே அக்கறை இல்லாத இந்த தகப்பன், எனக்கு பாதுகாப்பு தராத இந்த தகப்பன், நான் அவர் மீது எப்படி இரக்கம் காட்டுவது என்று அந்த பிள்ளை நினைக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எந்த அளவு தூரம் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனோடு இரக்கமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தகப்பன் வீட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளை சொல்ல வேண்டும், என்னுடைய தகப்பனே நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், அல்லது தகப்பனிடத்திலே கேட்க வேண்டும், நீங்கள் எப்போது திரும்பி வருவீர்கள் என்று. ஏன் அப்படி கேட்கிறது? அந்த தகப்பனோடு அந்த பிள்ளைக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட், அந்த உறவு, அப்படியான ஒரு நிலைக்கு நானும் நீங்களும் எமது பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சில தகப்பன்மார் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே இருக்கின்ற அளவுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிட்டும் என்ற ஒரு நிலை துரதிருஷ்டவசமாக ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, குறைந்தது ஒரு அரை மனத்தியாலத்தையாவது எமது பிள்ளைகளோடு எமது சாப்பாட்டு மேசையில் இருந்தாவது நாங்கள் கழிப்பதற்கு நாங்கள் பழகவில்லை என்றால், நாங்கள் வயதாகி நாங்கள் கட்டிலே படுக்கின்ற பொழுது, நோயாளியாக படுக்கின்ற பொழுது, அவர்கள் திருமணம் முடித்தெல்லாம் போனதற்கு பின்னால் எங்களுடைய தலைமாட்டில் வந்து உங்களுக்கு மருந்து தேவையா, உங்களுக்கு பணம் தேவையா என்று அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எமது பிள்ளைகளுக்கு கல்வி தேவை, எமது பிள்ளைகளுக்கு உடுப்பு தேவை, எமது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, செக்யூரிட்டி தேவைப்படுகிறது, அரவணைப்பு தேவைப்படுகிறது. அந்த பிள்ளைகளை முத்தமிடுவது, அந்த பிள்ளைகளை அரவணைப்பது, அவருடைய பிரச்சனைகளை கேட்பது எல்லாம் அவசியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, இதற்கு நல்ல உதாரணம் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தார்கள், அப்படி இருந்தும் கூட தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளில் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். அங்கு சென்று பார்த்த பொழுது அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த காட்சி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற அந்த இரண்டு பேரப்பிள்ளைகளும் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இரண்டு பேரும் முதுகிலே சவாரி செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சவாரி செய்கின்ற இந்த ஒட்டகம் மிகவும் நல்ல ஒட்டகமாக இருக்கிறது, உங்களை சுமந்திருக்கின்ற நான் ஒரு நல்லவனாக இருக்கிறேன் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அவர்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனது வீட்டிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வேலைப்பளுக்கள், எவ்வளவு பொறுப்புகள் உள்ளவர்கள், சமுதாயத்தின் ஒரு தலைவர். தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவர்கள் தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் எவ்வளவு இரக்கமாக பாசமாக தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அவர்களோடு கொஞ்சி குழாவுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள்? கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடப்பதற்கான காரணம் என்ன? அந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுடைய மனதை தேற்ற வேண்டும். நான் எவ்வளவு வேலைக்காரனாக இருந்தாலும், நான் எவ்வளவு பொறுப்போடு இருந்தாலும், அந்த பொறுப்புகளை எல்லாம் அந்த பிள்ளைகள் விளங்கியவர்கள் அல்ல, நான் அவர்களுடைய இடத்துக்கு இறங்கி வர வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னொரு முறை மஸ்ஜிது நபவியிலே தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜமாஅத்தாக தொழுவிக்கிறார்கள், சஹாபாக்கள் பின்னால் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சுஜூதிலே மிகவும் நீண்ட நேரம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நடந்து விட்டதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு மிகவும் நீளமான சுஜூதாக அந்த சுஜூத் இருந்தது. இப்போது தொழுகை முடிக்கப்படுகிறது. முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் சூலல்லா, வழக்கத்தை விடவும் அதிகமான நேரம் இந்த சுஜூதிலே இருந்தீர்களே, அதற்கான காரணம் என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பதில், என்னுடைய இரண்டு பேரப்பிள்ளைகளும் என்னை வாகனமாக அமைத்து என்னுடைய தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். எனவே அவர்களை கீழே இறக்குவதற்கு நான் விரும்பவில்லை. அவர்களுடைய தேவையை முடிக்கும் வரைக்கும் நான் சுஜூதிலே இருந்தேன். எனவே அவர்கள் இறங்கி சென்றதற்கு பின்னால் நான் சுஜூதை முடித்துக் கொண்டு எழுந்தேன் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை ஜமாஅத் தொழுகை. பின்னால் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலே வீட்டிலே தொழுத தொழுகை அல்ல. அப்படி இருந்தும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய மனது புண்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அந்த தொழுகையை கூட நீட்டிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நினைத்து பார்ப்போம். இன்னும் ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக தன்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொண்டார்கள். காரணம் கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னால் பெண்கள் வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள், அந்த ஒரு பெண்ணுடைய குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது, எனவே அந்த தாய் இந்த தொழுகையிலே முழுமையாக கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய மனது அங்கே சென்றிருக்கும், அந்த பிள்ளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் சிந்தித்து பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ரஐது அர்ஹம பில் அயால் மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய குடும்பத்தார் மீது அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் நான் காணவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு தூரம் தன்னுடைய பிள்ளைகளோடு இரக்கமாக அன்பாக பாசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளோடு பேசுகின்ற முறையிலும் அந்த இரக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் குர்ஆனிலே சூரத்து லுக்மான் எனப்படுகின்ற அத்தியாயத்திலே, குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓதி பார்த்தால் ஒரு பக்கத்துக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த உபதேசத்தை அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறார்கள், யா புனைய, எனது அன்புள்ள மகனே, எனது இரக்கமான மகனே என்று, யா புனைய என்று ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கூப்பிடுகிறார்கள், யா அபதி, என்னுடைய வாப்பாவை என்று கூப்பிடவில்லை, எனது அன்புக்குரிய வாப்பாவை. பாருங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி காணப்பட்டது, எப்படி அவர்களை பேசுகிறார்கள். இந்த தாயின் தகப்பனம் எப்படி பிள்ளைகளை அழைக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். சில நேரங்களில் மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கின்ற பெற்றாரையும் நாங்கள் வரலாற்றிலே காணுகிறோம், நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் செய்கின்ற தப்புக்காக தவறுக்காக கடுமையாக அவர்களை அடிக்கின்ற காயப்படுத்துகின்ற பெற்றார்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் என்றால் அவர்கள் பிள்ளைகள் தான், அவர்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள், மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், வழி நடாத்தப்பட வேண்டியவர்கள். நாங்கள் 40-50 வயதை கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உலகம் சின்ன உலகம், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுகள் எல்லாம் மிகவும் வரையறுக்கப்பட்ட அனுபவங்கள் தான். எனவே அவர்கள் தப்பு செய்வார்கள், தவறு செய்வார்கள், அடம்பிடிப்பார்கள், பொருத்தமில்லாத நேரத்தில் பொருத்தமில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள். அதற்குத்தான் அவர்களுக்கு சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு கடை தெருவுக்காக வேண்டி அழைத்து சென்றான். அழைத்து சென்ற பொழுது அங்கு உடையக்கூடிய சாமான்கள் விற்கப்படுகின்ற கடை ஒன்றிருந்து, அந்த கடைக்கு அருகில் சென்ற அந்த பச்சிளம் குழந்தை அங்கிருக்கின்ற ஒரு கூவளையை, ஒரு கிளாஸை எடுத்து கீழே போட்டு உடைத்து விட்டது. அந்த நேரத்திலே அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கன்னத்திலே அரைந்து விடுகிறார். நீ ஏன் அதனை உடைத்தாய் என்று அந்த நேரத்திலே அந்த கடை வியாபாரி சொல்லுகிறார், இந்த கிளாஸ் உடைவது எப்படி போனாலும் இந்த பிள்ளையினுடைய மனதை நீங்கள் உடைத்து விட்டீர்கள். நீங்கள் முதலாவது அந்த பிள்ளையை இந்த இடத்துக்கு கூட்டி வந்தது உங்களுடைய தவறு. அப்படி கூட்டி வந்திருந்தால் அந்த பிள்ளை அந்த கிளாஸை எடுத்து உடைப்பதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் அந்த பிள்ளையை பத்திரமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். கிளாஸ் என்பது முக்கியம் அல்ல, அதற்கு பகரமாக ஒரு கிளாஸை வாங்கிவிடலாம், ஆனால் நீங்கள் உடைத்திருப்பது ஒரு பிள்ளையினுடைய மனதை என்று அந்த கடை வியாபாரி சொன்னதாக ஒரு தகவலை சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய மனது வெண்மையானது, மிகவும் சொத்தானது. அவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனை பார்க்கிறார்கள், சூழ இருக்கின்ற நண்பர்களை பார்க்கிறார்கள், சூழலை பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் பார்த்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறுகிறார்கள் அல்லது பின்னேறுகிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எமது பிள்ளைகளை நாம் எதிர்காலத்துக்குரிய தலைவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றோமா அல்லது தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது சிறுவர்கள் சிறுவர்கள் தான், ஆனால் 5 வயதுக்குள் அவர்களுடைய ஆளுமை முழுக்கமாக வளர்ந்து விடுகிறது என்று நவீன விஞ்ஞானம் சொல்லுகிறது. நாங்கள் 2 கண்ணால் தான் பார்ப்போம், ஆனால் பிள்ளைகள் எங்களை பல கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது உடை நடை பாவனையை பார்க்கிறார்கள். நாங்கள் எப்படி எங்களுடைய பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறார்கள். எங்களுடைய உழைப்பை பற்றி அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் பேசுகின்ற முறை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது, எங்களுடைய தாய் தகப்பனுடைய மற்றமுண்டான நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து எங்களுடைய போட்டோ கோப்பியாக அவர்கள் மாறுகிறார்கள். தமிழிலே சொல்லுவார்கள், தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று. நாங்கள் நல்லவர்களையும் உருவாக்கலாம், மோசமானவர்களையும் உருவாக்கலாம். அது எங்களுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சமூகத்துக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்தியாவிலே ஒரு 2 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஒரு துளைக்குள் விழுந்து விட்டான் என்பதற்காக வேண்டி எத்தகைய நாடகங்கள் எல்லாம் நடிக்கப்பட்டன என்று பார்க்கிறீர்கள். ஆனால் உலகத்திலே எத்தனை சிறார்கள் உடுக்க உடுப்பில்லாமல் படிப்பில்லாமல் ஒரு வேளை சாப்பிட்டு விட்டால் இன்னொரு வேளை சாப்பிட முடியாமல் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று உலகம் பார்த்ததா? சிரியாவிலே மாத்திரம் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுகின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை எத்தனை? ஈராக்கிலே பலஸ்தீனிலே சுபஹானல்லாஹ், ஏன் இப்படி இந்த மனிதர்கள் கல் நெஞ்சம் படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள்? ஆயுதங்களை விற்பனை செய்கின்ற, யுத்தங்களை தூண்டுகின்ற, அரசாட்சிக்கு அதாவது அரசிலே மோகம் கொண்டிருக்கின்றவர்கள் பிழையான கொள்கைகளை கொண்டிருப்பதனால் இந்த சிறார்கள் இவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்று யோசிக்காமல் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம், பெற்றார்களை பொறுத்தவரையில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா நல்லவர்களாக மாற்றுவான் என்பது குர்ஆனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பயணம் போகிறார்கள். அந்த பயணத்திலே ஒரு கிராமத்துக்கு போகிறார்கள். அந்த கிராமத்திலே ஒரு சுவர் விழுந்து கிடக்கிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவரை நிமித்தி வைக்கிறார்கள். ஆனால் அந்த கிராமத்தவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடவில்லை, அவர்களை கவனிக்கவும் இல்லை. அப்படி இருந்தும் விழுந்து கிடந்த அந்த சுவரை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிமித்தி வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அந்த வேலையை செய்தீர்கள்? அந்த ஊர் மக்கள் உங்களை கவனிக்கவில்லை, அப்படி இருந்தும் நீங்கள் அந்த சுவரை ஏன் நிமித்தி வைத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன சகோதரர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், வகான தஹ்தஹு கன்ஸுல்லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், அந்த சுவருக்கு அடியிலே ஒரு புதையல் இருக்கிறது. சுவருக்கு அடியிலே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனால் புதைக்கப்பட்டது. அந்த தகப்பன் இப்போது வபாத் ஆகிவிட்டார். இந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் வயதாகி பருவமடைந்ததற்கு பின்னால் அந்த புதையலால் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த தகப்பன் அந்த சுவருக்கு அடியிலே அந்த புதையலை புதைத்து விட்டு சென்றார். ஆனால் இப்போது அந்த சுவர் திரண்டு விட்டதனால் அந்த புதையல் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் அந்த சுவரை நான் எழுப்பி நிப்பாட்டினேன், நிமிர்த்தி வைத்தேன் என்று ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். வகான அபூஹுமா சாலிஹா, ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதனை அப்புறப்படுத்தும்படி கேட்கிறார்கள். WP KV 94 0 4 அந்த வாகனத்தையும் WP CD 1 51 28 அந்த இரண்டு வாகனங்களும் பாதை நடுவே இருப்பதனால் அதனை அப்புறப்படுத்தும்படி அங்கிருக்கின்ற அதிகாரிகள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அந்த சுவர் நிமித்தப்படுகிறது, நிமித்தி வைக்கப்படுகிறது. ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன? ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தகப்பன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரண்டு அனாதை சிறுவர்களுடைய தகப்பன் உலகத்திலே நல்லவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். வகான அபூஹுமா சாலிஹா, எனவே நான் அந்த தகப்பனுக்கு செய்கின்ற ஒரு உதவி, அல்லாஹு தாலா எனக்கு விட்ட கட்டளை அந்த சுவரை நிமித்தி வைக்க வேண்டும் என்று, எனவே நான் நிமித்தி வைத்தேன் என்று ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், நாங்கள் நல்லவர்களாக இருந்தால், ஐவேளை தொழக்கூடியவர்களாக, திக்ரு செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே இருந்தால், நாங்கள் வபாத் ஆகினாலும் கூட எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹு தாலா பாதுகாப்பான் என்ற கருத்தை தான் அந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அன்பையும் இரக்கத்தையும் கொடுப்பதற்கும் நாங்கள் கட்டாயமாக முயற்சிக்க வேண்டும். அவர்களை முத்தம் கொடுக்க வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், அவருடைய சுகதுக்கங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு உருவாக்கலாம், இந்த நாட்டுக்கும் நல்ல பிரஜைகளை நாங்கள் கொடுக்கலாம். வல்ல நாயன் எமது பிள்ளைகளை எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, எங்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலும் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய